জীবে ধয়া নামে রুচি বৈষ্ণব সেবান ইহা চারা ধর্ম নহি শুনো সনাতন। ও সনাতন, ஜீவன்கள் மேலே கருணை காட்டுவது, நாமத்தின் மேல் ருச்சியோடு இருப்பது, வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்வது, இதை தவிர வேறு தர்மங்கள் இல்லை. சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிகிட்ட சொல்ற ஜீவதயா, ஜீவன்கள் மேல கருணையோடு இருக்கிறதையும் நாமத்தின் மேல் ருச்சியோடு இருப்பதையும் நாம பார்த்தோம். இப்போ வைஷ்ணவ சேவா, அதை பற்றி பார்க்கணும். வைஷ்ணவர்கள் அப்படின்னா விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள் வைஷ்ணவர்கள். யார் ஒருத்தர் வைஷ்ணவர், இது ரொம்ப கடினமான ஒரு கேள்வி. யாரை வைஷ்ணவர்னு சொல்றது? யாரெல்லாம் விஷ்ணுவை வழிபடுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் வைஷ்ணவர்கள்னு அழைக்கப்படலாம். இருந்தாலும் எல்லோரும் ஒரே நிலையில கிடையாது. எல்லா வைஷ்ணவர்களும் ஒரே நிலையில கிடையாது. வைஷ்ணவர்கள் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு நிலையில இருக்காங்க. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட சத்யராஜ் கான் கேள்வி கேட்டார். சத்யராஜ் கான் வங்காளத்திலிருந்து வருடா வருடம் சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கறதுக்காக பூரிக்கு வரக்கூடிய குழுவில் அவரும் வருவார். அவர் ஒரு வருடம் சைத்தன்ய மகாபிரபுட்ட கேட்டார், யார் வைஷ்ணவம்? அப்ப மகாபிரபு சொல்ற, யார் ஒருத்தர் வைஷ்ணவர் அல்லாதருடைய சங்கத்தை தியாகம் செய்யறாங்களோ அது வைஷ்ணவர்களுக்கு இருக்கக்கூடிய முதல் லட்சணம். அப்புறம் அவரு அதிகமாக என்ன சொன்னார்னா, யாரெல்லாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்கிறாங்களோ அவங்க எல்லோரும் வைஷ்ணவர்கள்னு சொன்னார். திருப்தி அடைஞ்சு சத்யராஜ் கான் வங்காளத்துக்கு போனார். அடுத்த வருடம் வந்தபோது மறுபடியும் அவர்கிட்ட அதே கேள்வி கேட்டார், யார் வைஷ்ணவர், யாரெல்லாம் தொடர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்கிறாங்களோ அவங்க வைஷ்ணவர்கள்னு. அதுக்கப்புறம் சரின்னு கேட்டுட்டு போயிட்டார். அதுக்கு அடுத்த வருஷம் வந்தார். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இதே கேள்வி கேட்டார், யார் ஒருத்தர் வைஷ்ணவர் அப்படின்னு. யாரெல்லாம் தங்களுடைய இருப்பினாலேயே மற்றவர்களையும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்ல வைக்கிறாங்களோ அவங்க வைஷ்ணவர்கள்னு சொன்னார். ஒரே கேள்வி, மூன்று பதில்கள். ஒவ்வொரு வருஷமும் சத்யராஜகான் சித்தனை மகாபிரபு வந்து கேட்டபோது ஒரே கேள்விக்கு மூன்று விதமான பதில்களை சித்தனை மகாபிரபு கொடுத்தார். ஏன், அதில் என்ன வித்தியாசம்? ரொம்ப எளிமை. ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள், நடுநிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள், இப்படி வைஷ்ணவர்கள் மூன்று நிலைகளாக பிரிக்கப்படுறாங்க. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பிரபுபாத் அவர் தன்னுடைய உபதேசாமிரதத்தில் சொல்கிறார், யாரெல்லாம் விக்கிரகத்து மேலே, கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தின் மேலே கவனம் செலுத்துகிறாங்க, ஆனால் பக்தர்களை வந்து கண்டுகொள்வதில்லை, பக்தர்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அவர்கள் ஆரம்ப நிலை வைஷ்ணவர்கள். அதற்கடுத்து ஒரு உயர்ந்த நிலை, யாரெல்லாம் வந்து ஒரு ஆன்மீக குருவை சரணடைஞ்சு பக்தி தொண்டினுடைய வழிமுறைகளை ஸ்திரமாக பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் நடுநிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள். அதன் பிறகு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் யாரெல்லாம் இந்த கிருஷ்ண பக்தியை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுதோ அவர்கள். ஸோ இப்படி பல நிலைகளில் நம்ம இருக்கிறத பார்க்கணும். இன்னொரு இடங்களில் வரும்போது உபதேச அமிர்தத்திலே சொல்லப்படக்கூடியது என்னென்னா, யார் ஒருத்தருக்கு கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவங்களுக்கு கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் அவர்களுக்கு சாஸ்திர ஞானம் இல்லை, அத்தகைய நபர்கள் ஆரம்ப நிலை வைஷ்ணவர்கள். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களுக்கு கிருஷ்ணர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு ஆனால் அவர்களுக்கு சாஸ்திர ஞானம் இல்லை, அதனால அவங்க கிருஷ்ணரை வழிபட்டால் கூட வேற யாராவது வந்து ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா இவர்களுடைய நம்பிக்கை வந்து கொஞ்சம் ஆட்டம் காணும். அது ஆரம்ப நிலை வைஷ்ணவர். நடுநிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களுக்கு கிருஷ்ணர் மேலே பூரண நம்பிக்கை இருக்குது, சாஸ்திர ஞானம் ஓரளவிற்கு இருக்கின்றது. அதனால் யாராவது வந்து தவறான கொள்கைகளை அவர்கள்கிட்ட சொன்னால் கூட அவர்களுடைய நம்பிக்கையானது சிதைவடையார். அவர்களுக்கு சாஸ்திர ஞானம் இல்லாததுனால அவர்களால் கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு ஒழுங்காக பதில் சொல்ல முடியாமல் போகலாம், ஆனால் நம்பிக்கை சிதைவடையாமல் இருக்கும். உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களுக்கு அவர்கள் பூரண நம்பிக்கையும் கொண்டிருக்கிறார்கள், பூரண ஞானமும் உடையவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் மூன்று நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள். பல இடங்களில் நம்ம இதை பற்றிய வர்ணனைகளை பார்க்கிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் கிருஷ்ணரும் அதை பற்றி சொல்கிறார். இந்த மூன்று நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் சமஸ்கிருதத்தில் கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி அப்படின்னு அழைக்கப்படுறார். கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர், நடுநிலையில் இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர் வந்து கனிஷ்ட அதிகாரி அப்படின்னு அழைக்கப்படுறார். நடுநிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர் மத்தியம அதிகாரின்னு அழைக்கப்படுறார். உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர் உத்தம அதிகாரின்னு அழைக்கப்படுறார். ரூப கோஸ்வாமி பிரபுபாதர் அவர் சொல்கிறார், ஒருத்தர் கனிஷ்ட அதிகாரி பக்தருக்கு மனதால் மரியாதை செலுத்த வேண்டும், மத்தியம அதிகாரி பக்தருக்கு நமஸ்கரித்து அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும், உத்தம நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்து நாம் அவர்களை நடத்த வேண்டும் அப்படிங்கிற. சில நேரங்களில் பக்தர்கள் நினைக்கிறது உண்டு வைஷ்ணவ சேவா அப்படிங்கிறது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களுக்கு பண்ணுறது வைஷ்ணவ சேவா. ஏன்னா ரூப கோஸ்வாமி பிரபுபாத் சொல்கிறார், யார் ஒருத்தர் உத்தம அதிகாரியோ அவர்களுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு. அதனால உத்தம அதிகாரிகளுக்கு மட்டுமே நான் வந்து சேவை செய்வேன் அப்படிங்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. கூட இருக்கக்கூடிய சக வைஷ்ணவர்கள் அல்லது மத்தியம அதிகாரி உத்தம அதிகாரி நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களுக்கு நம்ம சேவை பண்ணணும். வைஷ்ணவர்களுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் கனிஷ்ட அதிகாரி, யாருக்கு வந்து கனிஷ்ட அதிகாரிக்கு பக்தர்களை பற்றி மகத்துவம் தெரியாது. கனிஷ்ட அதிகாரிக்கு தெரிஞ்சதெல்லாம் கிருஷ்ணர் தான், பக்தர்களுடைய மகத்துவம் தெரியாது. கனிஷ்ட அதிகாரிக்கு தெரியல கிருஷ்ணரை நான் அடையணும் அப்படின்னா பக்தர்கள் மூலமாகத்தான் அடைய முடியுங்கிறது தெரியல. இங்கே நம்ம பாடின பாடலில் நரோத்தம தாஸ் தாக்கூர் சொல்கிறார், ஏச்சாய் கோஷாய் ஜார் மொய்தோர் தாஸ் தாசபார பன் பதரேனு மோர பஞ்சகிராஸ் யார் ஒருத்தர் ஆறு கோசுவாமிகளுடைய தாசன் நான் சொல்றாங்களோ அவர்களுக்கு நான் தாசன். இதுதான் வைஷ்ணவர்களுடைய கோட்பாடு. வைஷ்ணவன் அப்படிங்கிறவன் விஷ்ணுவினுடைய பக்தன், விஷ்ணுவினுடைய சேவகன் வாஸ்தவம்தான். ஆனால் அவன் என்றுமே தன்னை வந்து நேரடியாக நான் விஷ்ணுவினுடைய சேவகன் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. கோபி பர்த பாத கமலையோர் தாச 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 தாசானு தாச 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 போட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். கிருஷ்ண பக்தியில் நாம் முன்னேற்றம் அடையணும்னா வைஷ்ணவ சேவா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வைஷ்ணவ சேவா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான தர்மமாக சொல்லியிருக்கார். அதை பார்த்துட்டு இருக்கோம். நரோத்தம தாஸ் தாக்கூர் அதே தான் சொல்கிறேன். நான் வந்து ஆறு கோசாமிகளுடைய சேவகன்னு நான் என்ன சொல்லிக்கல. யார் ஆறு கோசாமிகளுடைய சேவகர்களோ அவர்களுக்கு நான் சேவகன். அவர்களுடைய பாத துளிகளை எடுத்து நான் என்னுடைய எல்லா வகையான உணவுலையும் போட்டுக்கொள்வேங்கிறேன். அவர் எல்லா நேரங்களிலையும் வைஷ்ணவருடைய பாத துளிகள் அவ்வளோ மதிப்பு வாய்ந்த. சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லப்படுது மூன்று விஷயங்கள் ஒருத்தருக்கு பக்தி ரொம்ப விரைவாக கொடுக்கக்கூடியது. ஒன்று வைஷ்ணவர்களுடைய பாத துளி, அவர்கள் கால் தரையில் பட்டு அந்த அதற்கு அடியில் இருக்கக்கூடிய மணல், அது வந்து வைஷ்ணவர்களுடைய பாதத்தூளி. வைஷ்ணவர்களுடைய பாதத்தூளி வைஷ்ணவர்களுக்கு அவர்களுடைய பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணி அதில் வரக்கூடிய நீர், அவர்களுடைய பாதம் பட்ட நீர், வைஷ்ணவர்களுடைய உச்சிஷ்டா அதாவது அவர்கள் சாப்பிட்ட மீதி, இந்த மூன்றும் ஒருத்தரை பக்தியில் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுங்க. பொதுவாக இந்த மூன்றுமானது உத்தம பக்தர்கள்ட்டிருந்து நம்ம எடுக்கிறோம். உத்தம பக்தர்கள் அப்படின்னா யார் உத்தம அதிகாரிகளோ அவர்கள், பக்தியினுடைய மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய பாதத்தூளி நமக்கு கிடைச்சதுன்னா, அல்லது அவர்களுடைய பாத அபிஷேகம் பண்ண நீர் நமக்கு கிடைச்சதுன்னா, அல்லது அவர்கள் உணவு அருந்திட்டு அதனுடைய மீதம் நமக்கு கிடைச்சதுன்னா, நாம் மிகச்சிறந்த பாக்கியசாலிகள். தயங்காமல் எடுத்துக்கணும். ஒரு தடவை ஸ்ரீல பிரபுபாத் இவருடைய அவருடைய சேவகர் ஸ்ருத கீர்த்தி பிரபு இந்த நிகழ்ச்சி எப்படி வந்தது, யா வேற யாரோ ஒரு பக்தர் போனார். எனிவே சரியா நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அங்கே நடந்த நிகழ்ச்சி, பிரபுபாதர் இருந்தபோது நடந்த நிகழ்ச்சி என்னன்னு சொல்கிறேன். பிரபுபாதர் சுத்தகீர்த்தி பிரபுவையும் இன்னும் நிறைய பக்தர்கள் எல்லாரும் விமானத்தில் பயணம் பண்ணிட்டுருக்காங்க. பிரபுபாதர் அங்கே வந்து பொறி சாப்பிட்டுருக்கார் விமானத்தில். அப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு விமான பணிப்பெண் அவங்க அந்த பக்கமாக வராங்க. வாவ், வாட் அ ப்ரிப்பரேஷன், என்னது இது, ரொம்ப அற்புதமாக இருக்கே பார்க்கறதுக்கே. பொறி பொறி தெரியும், இங்கே என்ன சொல்லுவாங்க, பொறி தான் சொல்லுவாங்க. பொறியை பார்க்குறாரு, பொறியை பார்த்துட்டு அந்த பெண் வந்து ஓ ரொம்ப நல்லா இருக்கே. ஏன்னா மேற்கத்திய நாட்டில் எந்த கலாச்சாரம் கிடையாது, அவன் யார் சாப்பிட்டுருக்கான் என்ன கிடையாது. அதை வந்து அப்படி எடுத்து சாப்பிட்டான். பிரபுபாத் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கண்டுகொள். அதன் பிறகு அந்த பெண்மணி பல வருடங்கள் கழித்து அவர்களுக்கு வந்து பக்தர்கள் புத்தக விநியோகத்துக்கு போகும்போது அவங்க ஒரு கதவை தட்டினாங்க. நான் வந்து புஸ்தகம்லாம் கொண்டு வந்திருக்கோம். என்ன புஸ்தகம், ஓ இவரா. உடனே அவங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் வந்தது, புஸ்தகங்களை வாங்கிட்டாங்க. படிப்படியாக அவங்க வந்து பக்தரானாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் மகா பிரசாத் சில பல நேரங்களில் பக்தர்களுக்கு மத்தியில் அதுக்கு வந்து அடிதடி கூட நடக்கும். அடிதடினா எல்லாரும் அப்படி பிரபுபாத் போயிட்ட போது எல்லாரும் அங்கே போய் பாஞ்சிடுவாங்க. அவருடைய மகா பிரசாதம் வாங்கிறது, பாத துளிகள், அவருக்கு அபிஷேகம் பண்ண சரணாமிர்தம், இதெல்லாம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இது உத்தம பக்தர்களுடைய நம்ம சகவாஸ், உத்தம பக்தர்களோடு நமக்கு தொடர்பு கிடைக்கும் போது நம்ம அவர்களுக்கு அவர்களிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அவர்களுக்கு சேவை பண்ணணும். சும்மா நம்ம வந்து வைஷ்ணவர்களுடைய மகத்துவத்துக்காக அது சொன்னேன், அவர்கள்ட்டிருந்து கிடைக்கக்கூடிய சரணாமிர்தம், பாத தூளிகள், உச்சிஷ்டா, இது நமக்கு மிகவும் உயர்ந்த பக்தியை கொடுக்கும். ஆனால் அது எப்படி பெறப்படணும் அப்படின்னா அவர்களுக்கு சேவை செய்து பெறப்பட வேண்டும். வைஷ்ணவர்களுக்கு சேவை, வைஷ்ணவ சேவா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான அங்கம். சைத்தன்ய மகாபிரபு அதை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலிருந்து எடுத்தார். வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறது, வைஷ்ணவர்கள் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஒருத்தர் உத்தம நிலையில் இருக்கிறவர் மட்டும்தான் கிருஷ்ணருக்கு பிரியமானவர் அப்படின்னு இடம் கிடையாது. யாரெல்லாம் கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறாங்களோ அவர்கள் எல்லோருமே கிருஷ்ணருக்கு பிரியமானவர்கள். அதனால நம்ம கூடிய மட்டும் எல்லா வைஷ்ணவர்களுக்கும் சேவை செய்ய பார்க்கணும். உத்தம வைஷ்ணவர்களுடைய சங்கம் நன்மை நமக்கு கிடைத்தது அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஆர்வம் காட்டணும். வைஷ்ணவ சேவா, வேற என்ன வேணும்? வைஷ்ணவர்களுக்கு நம்ம சேவை செய்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வேற என்ன தேவை இருக்கு? வைஷ்ணவர்களுடைய சேவை கிடைச்சிருச்சுன்னா எவ்வளோ ஒரு பாக்கியம். சாதாரணமாக அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு வைஷ்ணவனுக்கு சேவை பண்ணுறது அப்படிங்க, உயர்ந்த வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னா அதை விட பாக்கியசாலி யாருமே கிடையாது. நம்ம பல நேரங்களில் நம்ம வந்து பல விதமான சன்னியாசிகள், மூத்த பக்தர்கள், மிகவும் மூத்த பக்தர்கள் அல்லது பக்தியில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய உள்ள சங்கம் கிடைச்சது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம சேவை பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அந்த வைஷ்ணவர்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் கிருஷ்ணரை நோக்கி நம்மளை எளிதாக கூட்டிகிட்டு போவோம். சைத்தன்ய மகாபிரபு யார் வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறாங்களோ அவங்க மேலே ரொம்ப பிரியப்படுவார், ரொம்ப அவர் உடனே ஏற்றுக்கொள்வார். யாராவது ஒருத்தர் வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்கிறாங்க அப்படின்னா உடனே ஏற்றுக்கொள்வார். சைத்தன்ய மகாபிரபு மன்னர் பிரதாப ருத்ரரை ஏற்றுக்கொண்டதற்கு மன்னரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பல நிலைகளில் அவர் வந்து மன்னரை பார்ப்பார். மகாபிரபு இவர் என்ன பண்ணுறார், ஏது பண்ணுறார், ஒன்றுன்னா பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது அவருடைய ஒரு பார்வை, மகாபிரபுவினுடைய கருணையை அவர் பெறுவதற்கான ஒரு பார்வை என்னன்னா, அவர் வைஷ்ணவர்கள் எல்லோருக்கும், யாரெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஜெகநாத் பிரசாதம் எவ்வளவு வேணாலும் கொடுக்கணும்னு சொல்லி கட்டளை கொடுத்துருப்பார். வைஷ்ணவர்களுக்கு பிரசாதம் கொடுத்ததை பார்த்து அவர் வந்து திருப்தி அடைவர். இவர் வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறார், இந்த பக்தர் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது பிரதாபருத்திரன் மேலே அவருக்கு ஒரு அவருக்கு கருணை கிட்ட ஆரம்பம். ஒவ்வொரு முறையாக அவர் வந்து வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறத பார்க்கும்போது அவருக்கு ஆர்வம் வரும். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, அவர் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை கிடைக்கணும்னு ரொம்ப பிரியப்படுவார். சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்கிறதுக்காக பல தடவை, சைத்தன்ய மகாபிரபு கூடவே போய் இருக்கணுங்கிறதுக்காக பல தடவை அவர் வீட்டிலேருந்து ஓடி போவார். வீட்டிலேருந்து ஓடி போகிறவரை நிறைய நேரம் அவங்களுடைய அப்பாவோட ஆளுங்கள்லாம் வந்து திரும்பி பிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க. இஸ்கான்லேயும் இது மாதிரி நிறைய நடக்கும், கேள்விப்பட்டிருப்போம். யாராவது பக்தர்கள் வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும்னு போவாங்க, உடனே அவங்க அப்பா அம்மா பிடிச்சி அவரை இழுத்து கொண்டு வந்துடுவாங்க. அது மாதிரி அவங்களுடைய அப்பா ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியோட அப்பா, அவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர், ரொம்ப பெரிய ஜமீன்தார், அவரும் ஒரு பக்தர் தான். இருந்தாலும் அவர் பையன் மேலே பற்றுத விடுறதுக்கு மனசு வராது, பிடிச்சு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஊருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பார். அப்போ நித்யானந்த பிரபு அவர் சொல்லுவார், நீ வந்து பானிஹாட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வைஷ்ணவர்கள் எல்லாரையும் கூப்பிடு, நிறைய வைஷ்ணவர்களை கூப்பிடு, ஆயிரக்கணக்கான வைஷ்ணவர்களை கூப்பிடு, ஆயிரக்கணக்கான வைஷ்ணவர்களை கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் நீ வந்து பிரசாதம் கொடு, அதன் மூலமாக வைஷ்ணவர்கள் திருப்தி அடைவாங்க. அப்படி வைஷ்ணவர்கள் திருப்தி அடைஞ்சாங்கன்னா உனக்கு கருணை கிட்டும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவோட இணைந்து அவர் நித்யானந்த பிரபு எல்லாரும் நித்யானந்த பிரபுனுடைய ஏற்பாட்டில் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி மிகப்பெரிய திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்வார் பானிஹாட்டிங்கிற கிராமத்தில். எப்போ அது எப்போ பானிஹாட்டி? இப்போ தான் வரும், ஏப்ரல் மே இந்த சமயத்தை தான் வரும், மே மாதத்தில் வருதுன்னு. பானிஹாட்டி மிகப்பெரிய திருவிழாவாக நடத்தினார் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. வைஷ்ணவர்கள் எல்லாரும் திருப்தி அடைஞ்ச போது பகவானுடைய கருணையை அவரால் பெற முடிஞ்சது. வைஷ்ணவர்களுக்கு சேவை அப்படின்னா வைஷ்ணவர்கள் எதுவும் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு எதுவும் சேவையை எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் சில நேரங்களில் அவர்களுக்கு ஏதாவது நம்மளால் அவர்கள் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய சேவையில் நம்ம ஏதாவது அவர்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சதுன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸ்ரீல பிரபுபாதருக்கு அவருடைய சீடர்கள் நிறைய பேர் சேவை செய்தார்கள். எல்லோராலையும் வந்து நேரடியாக போய் பிரபுபாதருக்கு வந்து அவருக்கு உடம்பை பிடிச்சி விடுறதுக்கோ இல்லை அவருடைய துணிகளை துவைக்கிறதுக்கோ அவருக்கு சமைக்கிறதுக்கோ அவருக்கு பரிமாறுறதுக்கோ அவருடைய இடத்தை சுத்தம் செய்கிறதுக்கோ இப்படியெல்லாம் சேவை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனாலும் யாரெல்லாம் பிரபுபாதருடைய சேவையில் பிரபுபாதருக்கு உதவி செய்தார்களோ அவர்கள் எல்லாருமே பிரபுபாதருக்கு சேவை செய்த மாதிரி தான். யாரும் வந்து எந்த ஒரு பக்தரும் நினைக்கிறதில்ல நான் வந்து வேற யாருக்கோ சேவை பண்ணுறேன், இல்லை எனக்காக நான் புத்தகம் விற்கிறேன் அப்படின்னா எந்த பக்தரும் நினைக்க, பிரபுபாதருக்காக நான் சேவை பண்ணுறேன் அது வைஷ்ணவ சேவை. கிருஷ்ணருக்காக நான் புத்தகம் விற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் பிரபுபாதரை திருப்திப்படுத்துறதுக்காக நான் வந்து பிரபுபாதருடைய சேவை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறது அது இன்னும் ஒரு விதத்தில் உயர்ந்ததாகவே நம்ம சொல்லலாம். பிரபுபாதரை திருப்திப்படுத்துக்கா, இது பிரபுபாதருக்கு நான் செய்யக்கூடிய சேவை, பிரபுபாதருக்காக நான் வந்து புத்தகம் விநியோகம் பண்ணுறேன், பிரபுபாதருக்காக நான் இந்த செயலை செய்கிறேன், பக்தர்களுக்காக நான் இந்த செயலை செய்கிறேன். பக்தர்கள் கிருஷ்ணருடைய தொண்டில் ஈடுபட்டிருக்கார்கள், அவர்களுக்கு நம்மளால் தனிப்பட்ட முறையில் எதுவும் சேவை செய்ய முடியல அப்படின்னா கூட அந்த வைஷ்ணவர்களுக்கு அவர்கள் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய சேவையில் நம்ம உதவி செய்தோம்னா அதுவும் நமக்கு வைஷ்ணவ சேவை தான். யாராவது ஒரு பக்தர் கிருஷ்ணருக்கு ஏதோ சேவை பண்ணிட்டுருக்கார், அவருக்கு ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுது, இது கிருஷ்ணருடைய சேவை கிடையாது, நான் எனக்கும் கிருஷ்ணருக்கு என்ன தொடர்பு, வைஷ்ணவருக்கும் தனிப்பட்ட முறையில் சேவை பண்ணலையே அப்படின்னு கிடையாது. அந்த வைஷ்ணவர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான சேவைகளுமே மிக மிக உயர்ந்தது. அதுவும் குறிப்பாக இந்த வைஷ்ணவ சமுதாயத்தில் நம்ம வசிக்கும்போது நம்ம கூட நம்ம கூடவே நிறைய பக்தர்கள் இருக்காங்க, நிறைய வைஷ்ணவர்கள் இருக்காங்க. வைஷ்ணவ சமுதாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் காங்கிரிகேஷனல் பக்தராக இருந்தாலும் சரி, கோயிலில் முழு நேர பக்தராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் பக்தர்களுடைய ஒரு சங்கம் கிடைக்குது. இங்கே நரோத்தம தாஸ் தாக்கூர் அவர் பாடுறார், ஏ சாய் கோஷாய் கோரி சரண வந்தன் ஜாஹா ஹொய்தே பிக்யனாஸ் அபிஷ்ட புராண். இந்த கோஸ்வாமிகளுடைய சரணங்கள் அல்லது இன்னொரு விதத்தில் நம்ம எடுத்துனோம்னா உயர்ந்த வைஷ்ணவர்களுடைய சரணங்கள் எல்லா விதமான பக்தி தொண்டில் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிடும். அதுதான் எனக்கு வந்து ஒரு என்னுடைய ஆசை அப்படிங்கிற ஸ்ரீ குரு வைஷ்ணவ பாத மாஜியமான் ஸ்ரீ குரு வைஷ்ணவர்கள் இதெல்லாம் என்னுடைய மனதில் நான் வைத்துக் கொள்றேன். இவங்கதெல்லாம் என்னுடைய வழிபாட்டுக்குரியவர்கள். ஸ்ரீ குரு வைஷ்ணவ பாத பத்ம கோரியா, ஸ்ரீ குரு வைஷ்ணவர்கள் வைஷ்ணவர்களுடைய பாதம் தான் என்னுடைய எனக்கு ஆசை. வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு உயர்ந்த நிலை. சில பிரபுபாதருடைய கருணையினால நமக்கு இன்னைக்கு வைஷ்ணவர்களுடைய சேவை செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. முன்னெல்லாம் வைஷ்ணவர்களுடைய சேவை அப்படிங்கிறது அவ்வளோ எளிதானது கிடையாது, வைஷ்ணவர்களை சந்திக்கிறதுங்கிறதே அவ்வளோ எளிதானது கிடையாது. ஆனால் பிரபுபாதருடைய கருணையினால் அவர் வந்து ஒரு இயக்கமாக ஒரு நிறுவனமாக இந்த இஸ்கானை அமைத்து அதன் மூலமாக பக்தர்கள் அடிக்கடி வைஷ்ணவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கொள்றதுக்கும் சேவை செய்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்க. ஸ்ரீலரூப கோஸ்வாமி பிரபுபாத் அவர் பக்தர்களுக்கு நடுவில் ஆறு விதமான அன்பு பரிமாற்றங்களை விளக்குறார். ததாதி பிரதிக்ருஹ்ணாதி, ஒரு பொருளை கொடுக்கறது, அதே மாதிரி இன்னொரு பொருள் அவங்க கிட்டேருந்து மதிப்புமிக்க பொருள்களை பெற்றுக்கொள்ளுது. அப்புறம் ஒருத்தருக்கு வந்து கிருஷ்ண பக்தியினுடைய ரகசியங்களை எடுத்துரைத்தோ மற்றவர்களிடமிருந்து கிருஷ்ண பக்தியினுடைய ரகசியங்களை கேட்டுக்கொள்ளுது. ஒரு பக்தருக்கு பிரசாதம் கொடுத்தல், ஒரு பக்தரிடமிருந்து பிரசாதம் ஏற்றுக்கொள்ளுது, இது பக்தர்களுக்கு இடையிலான ஆறு விதமான பிரீத்தி லட்சணம், அன்புக்கா அன்பு பரிமாற்றம், பிரீத்தி அன்பு அதற்கான லட்சணம்னு சொல்கிறார். பக்தர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடியது என்னென்னா அன்பு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்தர்களுக்குள்ளார சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வரும்னா, ஒரு பக்தர் மேலே இன்னொரு பக்தர் அன்பு செலுத்தும் போது தான் சேவை செய்யணுங்கிற எண்ணம் வரும். இன்றைய நிலையில் கட்டுண்ட நிலையில் நம்மளுடைய மனப்பான்மை எப்படின்னா, எல்லோரும் எனக்கு சேவை செய்யணும்னு நினைக்கணும். எல்லோரும் எனக்கு சேவை பண்ணணும்னு நான் நினைக்கிறதுனால எந்த ஒரு வைஷ்ணவருக்கும் சேவை பண்ணுறதுல எனக்கு ஆர்வமே கிடையாது. வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறதுல ஆர்வம் இல்லை அப்படின்னா நாமத்தின் மேலே ருச்சி வராது, கிருஷ்ண பக்தியில் நீண்ட நாள் நிலைக்க முடியாது. வைஷ்ணவர்களுடைய கருணை தான் கிருஷ்ணருடைய கருணையை பெறுவதற்கு வழி. வைஷ்ணவர்களுடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணருடைய கருணையை பெற முடியாது. வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்கிறது தான் நம்மளுடைய உயர்ந்த தர்மம். பல நேரங்களில் நம்மளுடைய எண்ணம் எல்லாமே மற்ற வைஷ்ணவர்கிட்டருந்து நம்ம எப்படி சேவை வாங்கிறது, எனக்கு எப்படி இதெல்லாம் செய்யறது, அவங்க இது எனக்கு செஞ்சு தருவாங்களா, எனக்கு இதுவங்க செஞ்சு தருவாங்களா, வேற வைஷ்ணவர்களை வந்து என்னோட தொண்டில் ஈடுபடுத்துறதுலாம் எனக்கு ஆர்வம் அதிகம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளால் பக்தியில் முன்னேற முடியாது. சில பக்தி சிதான் சர் தாக்கூர் அவர் சொல்கிறார், எப்போ ஒரு வைஷ்ணவன் இன்னொரு வைஷ்ணவன்ட்ருந்து நான் சேவை பெறணும்னு நினைக்கிறானோ அப்போதைக்கு அந்த வைஷ்ணவனுடைய முன்னேற்றம் எல்லாமே நின்றுடுது. எந்த ஒரு வைஷ்ணவருமே நான் இன்னொரு வைஷ்ணவர்கிட்டருந்து சேவை எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்க மாட்டான், நினைக்கக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு வைஷ்ணவனும் அதே சமயத்தில் நான் எப்படி இன்னொரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறது அப்படிங்கிறத எடுத்துக்கொள்கிறேன். வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்ய அவர் ஒவ்வொரு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒருத்தருக்கு வந்து கோயில்லையோ இல்லை எங்கேயோ ஒரு விதத்தில் சமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா பக்தர்களுக்காக அவர் சமைக்கிறார், பகவானுக்காக சமைக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அது வைஷ்ணவ சேவையாகவும் அமையும். பகவானுக்காக சமைக்கிறார், அதை ஏற்றுக்கொள்வது வைஷ்ணவம், அது ஒரு மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவ சேவை. பல நேரங்களில் பக்தர்கள் பிரசாதம் எடுத்துக்கொள்ளும்போது ரொம்ப திருப்தி அடைஞ்சிருவாங்க. அதற்காக பக்தர்களுடைய குணநின்பத்திற்காக நம்ம வந்து இடம் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வைஷ்ணவ சேவை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வைஷ்ணவருக்கு ஏதாவது தேவைன்னா அவங்களுக்காக கொடுக்கறது, ஏதோ ஒரு உதவி கேட்குறாரு அவருக்கு ஏதாவது உதவி செய்கிறது, அவர்களுக்காக நன்மைகள் செய்கிறது, இது போன்ற செயல்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைத்து கொள்ளணும். வைஷ்ணவர்களுக்கு நான் சேவை பண்ணணும், வைஷ்ணவர்கள் மேலே நான் அன்பை வளர்த்து கொள்ளணும், அப்போ வைஷ்ணவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. பல நேரங்களில் பக்தர்கள் கேட்பாங்க, எப்படி வைஷ்ணவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது, வைஷ்ணவர்களுக்குள்ளார பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்போ வந்து வைஷ்ணவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் சேவை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஒரு வைஷ்ணவன் வந்து இவருக்கு எதுக்கு நான் சேவை பண்ணணும் இவருதான்னா அப்போ வந்து வைஷ்ணவர்களுக்கு நம்ம வந்து சேவை பண்ண முடியாது. வைஷ்ணவர்கள் மேல நமக்கு அன்பு இல்லை அப்படின்னா அவர்களுக்கு நம்மளால் சேவை பண்ண முடியாது. வைஷ்ணவர்கள் மேல அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வைஷ்ணவர்கள் மேல அன்பு வளர்த்து கொள்ளும் போது அவங்களுக்கு இயற்கையாக சேவை பண்ணணும். நம்ம பல நேரங்களில் நம்ம சொல்கிறது உண்டு, கிருஷ்ணர் மேலே ஒருத்தருக்கு அன்பு இருக்குது அப்படின்னா அந்த அன்பு எப்படி தெரியும், செயலில் தெரியும். அடிக்கடி நம்ம வந்து ஒரு உதாரணம் கொடுக்கறது உண்டு, ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க, ரெண்டு பேரும் அன்போடு இருக்காங்க. மனைவி கணவன் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு எப்படி வெளிப்படுத்தப்படுது அப்படின்னா வார்த்தையில் கிடையாது. நீங்கள் வந்து நான் உங்களை ரொம்ப அன்பு செலுத்துகிறேன், இந்த காலத்தில் தான் அப்படி சொல்லுவாங்க, ஓ ஐ லவ் யூ ஐ லவ் யூ, இதெல்லாம் இந்த காலத்தினுடைய வார்த்தைகள். வேத கலாச்சாரத்தில் வந்து நான் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறேன் அப்படிங்கிறது வார்த்தையில் சொல்லப்படக்கூடிய ஒன்று கிடையாது, செயலில் காட்டக்கூடியது. எப்போ ஒரு மனைவிக்கு வந்து கணவன் மேலே அன்பு இருக்கோ அப்போ மனைவி ஆனவள் கணவனுக்காக நல்லா சமைத்து வைப்பாள், வீட்டெல்லாம் நல்லா தூய்மையாக வைத்து கொள்வாள், கணவனுடைய துணிகள்லாம் துவைத்து வைப்பாள், குழந்தைகள்லாம் பராமரித்து கொள்வாள். இதெல்லாம் செய்யும் போது கணவன் மேலே இருக்கக்கூடிய அன்பு வெளிப்படுது. ஒரு கணவன் அலுவலகத்திலேருந்து வரார், வந்தரி மனைவி சொல்ற, ஓ இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் உங்களை பிரிஞ்சிருந்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, உங்கள் மேலே நான் ரொம்ப அன்போடு இருக்கேன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சரி எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு. இல்லை இல்லை, நான் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருந்தேன்னா எதையுமே சமைக்கலை அப்படின்னா அது வந்து அன்பு கிடையாது, அது வந்து உண்மையான அன்பு கிடையாது. உண்மையான அன்பு அப்படிங்கிறது செயலில் தான் வெளிப்படும், வார்த்தை அவசியம் கிடையாது. அது மாதிரி வைஷ்ணவர்களுக்கும் அதே கருத்து பொருந்தும். வைஷ்ணவர்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பானது வைஷ்ணவர்களுக்கு ஒரு வைஷ்ணவன் ஒரு வைஷ்ணவருக்கு செய்யக்கூடிய சேவையில் வெளிப்படும். சேவை செய்கிறத ஒரு வைஷ்ணவர்களுக்கு மத்தியில் நமக்கெல்லாம் ஒரு ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினால் ஒரு உயர்ந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சி வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம வந்து நல்ல கெட்டியமாக பிடிச்சிக்கணும், நழுவ விடக்கூடாது. இதை நழுவ விட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் பக்தியில் முன்னேறு. வைஷ்ணவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்கள்லையும் நம்ம எப்படி வைஷ்ணவர்களுக்கு உதவி செய்யலாம், வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணலாம், ஏதாவது வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா பக்தர்கள் அதை வந்து ரொம்ப ஆர்வமாக எடுத்துக்கணும். சி இந்த பக்தர் வந்து எனக்கு இதை பண்ண சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் இவருக்கு இதே போல பண்ணும், அவர் செய்ய மாட்டாரா இதை இணையே செய்ய சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அடிக்கடி நம்மளுடைய மனதில் எண்ணங்கள் வரக்கூடும். ஆனால் அதுக்காக தான் நம்ம மறுபடியும் கேட்கணும், வைஷ்ணவர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலை, நம்ம கூட இருக்கக்கூடிய வைஷ்ணவாக இருந்தாலும் சரி நம்ம மேலே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவன், நம்மை விட ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவனுக்கு தான் நான் சேவை பண்ணுவேன். குரு மகாராஜ் வந்தாருன்னா சேவை பண்ணுவேன், மற்ற வைஷ்ணவெலாம் கண்டுக்க மாட்டான். ஒரு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கும், குரு வந்தாருன்னா அப்படி டமா 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 டமான்னு என்ன வேலை செய்வாங்க, எப்படி அங்கே பறப்பாங்க, எங்கே பறப்பாங்க, அத்தை சுத்தம் பண்ணுவாங்க, இத்தை சுத்தம் பண்ணுவாங்க, அப்படி எல்லா ஏற்பாடும் பிரம்மாண்டமாக இருக்கும். மற்ற வைஷ்ணவர்களும் கண்டுக்க மாட்டாங்க, அது கிடையாது வைஷ்ணவர்களுடைய சேவை அப்படிங்கிறது. எப்பவுமே நம்மளை நமக்கு எப்பவுமே வந்து உயர்ந்த வைஷ்ணவருடைய சேவை நமக்கு எப்பவும் கிடைக்காது, கிடைக்கும் போது உபயோகப்படுத்திக்கணும். குரு வரார் அப்படின்னா நிச்சயமா நம்ம இன்னும் அதிகமாக முயற்சி பண்ணி நம்ம அவருக்கு சேவை பண்ணுறது பார்க்கணும். ஆனால் எப்பவுமே உயர்ந்த வைஷ்ணவருடைய சேவை நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது, அதை நம்ம வந்து பழகணும். நம்மை விட ஒருள உயர்ந்தில் இருக்காங்கன்னா நமக்கு சமமாக இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் ஒருத்தர் சேவை பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி நம்ம வந்து பக்தியில் முன்னேறதுக்கு பார்க்கணும். அது சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப பிடிக்கும். வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணும்போது சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை, குரு பரம்பராவுடைய கருணையை நம்ம எளிமையாக பெற முடியும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள்?
ஃபிசிக்கலி நாங்கள்
ஆனால்
என்ன
வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறது என்ன பொருள்? வைஷ்ணவர்களுக்கு பல நிலையில் நம்ம சேவை பண்ணோம். வைஷ்ணவ சேவை அப்படிங்கிறது வந்து பொதுவாக குரு சேவாக்கும் வைஷ்ணவ சேவாக்கும் ஒன்றும் பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது. ஆனால் குரு சேவா அப்படிங்கிறது குரு அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம குரு சேவா அப்படின்னு வரும்போது வாணி சேவா வாப்பு சேவா அப்படி ரெண்டு சொல்லும். ஒன்று அவருக்கு வந்து உடல் ரீதியாக அவருக்கு சேவை பண்ணுறது, இன்னொன்று அவருடைய கட்டளைகளை பின்பற்றி அதன் மூலமாக சேவை பண்ணுறது. வாணி சேவா வாப்பு சேவா ரெண்டு வகையான சேவை இருக்கு. இது வந்து உயர்ந்த நிலை வைஷ்ணவர்களுக்கு பொருந்தக்கூடியது. அவர்களுடைய உபதேசங்களை நம்ம வந்து கடைபிடிக்கிறோம், அது மூலமாக நம்ம அவங்களுக்கு வந்து சேவை பண்ணோம், அவர்களுக்கு சேவை பண்ணோம். அதுவே வந்து ஒவ்வொரு நிலைக்கு தகுந்த மாதிரி சேவை இருக்கு. இப்போ நம்ம விட கொஞ்சம் புதுசாக ஒரு பக்தர் வரார், புதுசாக ஒரு வைஷ்ணவர் இருக்கார், இளைய வைஷ்ணவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அந்த வைஷ்ணவருக்கு நம்ம எப்படி சேவை பண்ணுறோம்? அவர்களுக்கு நம்ம வந்து கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுக்கறது மூலமாக சேவை பண்ணோம். இதுதான்ப்பா கிருஷ்ணர், இப்படி நீ நம்ம இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படி எடுத்துரைக்கிறது, அதுவும் ஒரு வகையான சேவை. அந்த மாதிரி நம்ம வந்து சேவை செய்கிறோம். சமநிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களோடு நம்ம வந்து பல விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம். அவருக்கு கிட்டே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா அதை வந்து நட்போடு எடுத்து சொல்லி அவங்கள திருத்துகிறோம். அது மாதிரி நம்ம வந்து சக வைஷ்ணவர்களோடு நம்ம சேவை செய்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து கூட அன்றாட பழக்கத்தில் நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் சேவை பண்ணோம். ஒரு பக்தர் வந்து அவசரமாக எங்கேயோ கிளம்புற, அவருக்கு ஏதோ ஒரு தேவைப்படுது, அவருக்கு ஒரு ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி தேவைப்படுது, தண்ணி பிடிச்சி கொடுக்குறோம், அதுவும் ஒரு வைஷ்ணவ சேவை. ஓ வைஷ்ணவர் வந்து அவர் ரொம்ப பொதுவாக இந்த பல சேவைகள் வந்து வைஷ்ணவர்கள மதிப்பு இருக்குது. அதாவது இப்போ உதாரணமாக ஒரு வைஷ்ணவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையில் ஒன்று, அவர்களுடைய துணிகளை வந்து ஒருத்தர் தூய்மை பண்ணி தர்றது, அவங்களுடைய துணியை வந்து துவைச்சி தர்றது, அது வந்து ஒரு வைஷ்ணவ சேவை. ஆனால் பொதுவாக அந்த சேவை வந்து எல்லாரும் தனிப்பட்ட முறையில் ஒரு தன்னுடைய சேவை யாரும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, அது அனுமதிக்கப்படுறது கிடையாது. பொது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் செய்யலாம், பொதுவாக அதை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில நேரங்களில் நமக்கு வந்து அந்த மாதிரி சேவை கிட்டலாம், அப்படி கிட்டும்போது அதை மகிழ்ச்சியோடு எடுத்து செய்யலாம். சில நேரங்களில் யாராவது ஒரு வைஷ்ணவர் வந்து ஒன்றும் உயர்ந்த நிலை வைஷ்ணவர்லாம் கிடையாது, இருந்தாலும் அவருக்கு ஏதோ பல விஷயங்கள் பல சேவைகள் அவரால் வந்து துணி துவைக்கிறது கூட நேரம் இல்லை. ஸோ அப்போ அந்த வைஷ்ணவ வந்து நினைக்கிற, ஐயோ என்ன பண்ணலாம் இப்போ, ஐயோ துணி இல்லாமல் இருக்கேன், சில நேரங்களில் உதவி கேட்கலாம். அது வந்து அந்த ஒரு வைஷ்ணவர் ஒரு கூட இருக்கக்கூடிய ஒரு வைஷ்ணவர்கிட்ட ஒரு உதவியாக கேட்கலாம், இந்த ஒரு வைஷ்ணவர் அதை சேவையாக நினைத்து செய்யலாம். ஒரு வைஷ்ணவர் பல விதங்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்களையும் நம்ம வந்து வெளியில் போகும்போது அந்த வைஷ்ணவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒருத்தர் ஒருத்தர் சேவை செய்கிறது, சின்ன சேவையாக கூட இருக்கலாம், எவ்வளோ ஒரு சின்ன சேவையாக வேணாலும் இருக்கலாம். இப்படி நம்ம வந்து கர்த்தால் எடுத்துகிட்டு வரோம், ஒரு நேரம் கர்த்தால் எடுத்துகிட்டு வர்றது மறந்துட்டோம், ஒரு வைஷ்ணவர் கொண்டு வந்து பிரபு கர்த்தால் கொடுக்குறார், அது ஒரு சேவை. இங்கே இருக்க நான் மிருதங்கம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், மிருதம் கொடுப்பா, ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறார், அதுவும் ஒரு சேவை. ஆனால் அதெல்லாம் சின்ன 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 சேவைகள். இந்த மாதிரி சின்ன சின்ன சேவைகள் செய்யும்போது கூட நம்மளுடைய மனப்பான்மையானது நான் ஒரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறேன் அப்படின்னு இருந்ததுன்னா அது ஒருத்தர் ஆன்மீகத்தில் முன்னேற்றம். அங்கே இருக்க மிருதங்கம் எடுக்க முடியாதா, இவர் வேறு பொழப்பே இல்லை, என்ன எடுத்தர சொல்கிறார், இவர் எப்போ பார்த்தாலும் எடுத்தான் அங்கேயே விட்டுட்டு வந்துடுவார், எனக்கு ஒரு வேலை கொடுப்பாரு, யாராவது வைஷ்ணவர்கள் ஏதாவது ஒரு பொருளை அப்படியே மறந்து வச்சுட்டு வந்துடுவாங்க, அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டோன்னா எடுத்துகிட்டு வருவான். ஆனால் மனசில் என்னென்னா, சே இவருக்கு இதே பொழப்பு, எப்போ பார்த்தாலும் அங்கே விட்டு வந்துடுவார், வந்துவிட்டு எங்க என்னை போய் எடுத்துகிட்டு வர சொல்லுவார். உணர்வு கிடையாது அங்கே, நான் வந்து வைஷ்ணவனுக்கு சேவை பண்ணுறோம். பொதுவாக அவர் வந்து என்கிட்ட சொல்ல மாட்டார், இன்றைக்கி ஏதோ கிருஷ்ணராக பார்த்து இவருக்கு சேவை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். ஒரு வைஷ்ணவர் உதாரணத்துக்கு ஒரு பொருளை வந்து எப்பவும் ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாருன்னு சொல்லுவார், எப்பவுமே எடுத்துகிட்டு வந்துடுவார். ஏதோ ஒரு நேரம் மறந்துட்டார், மறந்துட்டார் அப்படின்னா ஒரு வைஷ்ணவன் வந்து ஓ பரவாயில்ல எனக்கு சேவை கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சி சேவை பண்ணும். அந்த மனப்பான்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். வைஷ்ணவர் சேவை பண்ணணும், இவருக்கு நான் எப்படி உதவி பண்ணலாம், கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு வைஷ்ணவ நான் எப்படி உதவி பண்ணலாம், எப்படி நான் அவங்களுக்கு வந்து தொண்டு செய்யலாம், அந்த எண்ணம் வளர்த்து கொள்ளும் போது எங்கேயோ போயிடலாம் பக்தியில். நம்ம சேவை பண்ணும்போது தான் பக்தியில் உயர போகிறது அப்படின்னா, பொதுவாக உயர போகிறதுன்னா அப்படின்னு என்ன தெரியுங்களா, ஆ வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து உயர போகிறான் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, மோகன் வாழ்க்கையில் ஒருத்தன் வந்து முன்னேறி போகிறான் அப்படின்னா என்ன சொல்லுவான், மேலே மேலே மேலே. ஆ ஒரு ஒரு கம்பெனியில் வந்து ஒருத்தன் முன்னேறான் அப்படின்னா என்ன சொல்லுவான், என்ன சொல்லுவான், அவன் வந்து அந்த கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசராக இருக்கவன் முன்னேறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர்வைசராக இருக்கவன் மேனேஜர் ஆகிறான், மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர் அப்புறம் எம்டி, அப்புறம் நாலஞ்சு கம்பெனிக்கு எம்டி, இப்படிலாம் ஆனாங்கன்னா முன்னேறி போகிறான்னு சொல்லுவோம். அதாவது முன்னேறி போகிறாங்க அப்படின்னா அவனுக்கு கீழே நிறைய ஆளுங்க இருந்தாங்கன்னா முன்னேறாங்கன்னு அர்த்தம். பக்தி அப்படி இல்லை, பக்தியில் முன்னேறது அப்படின்னா வைஷ்ணவ கீழே 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 எல்லா வைஷ்ணவர்களுக்கும் நான் இப்போ தாசன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை உருவெடுத்துக்கணும். இப்போ நான் வந்து நம்ம வந்து ஒரு புதுசாக வர ஒரு வைஷ்ணவருக்கு ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை சொல்லித்தரோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட நான் வந்து எஜமானன், நம்ம எஜமானனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை. யாராவது புதுசாக ஒருத்தன் வராங்க இப்போ உட்காந்து உபன்யாசம் கொடுக்குறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு எஜமானனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கிறோம், ஒரு குருவினுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கிறோம். ஆனால் என்றைக்குமே வந்து அப்படி ஒரு ஸ்தானம் நமக்கு எடுத்துக்கிட்டும் போது நம்ம அது மாதிரி நினைக்கக்கூடாது. இப்படி ஒரு ஒரு உபன்யாசம் கொடுக்கறது மூலமாக நான் வந்து வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுறேன், மற்ற வைஷ்ணவர்களுக்கு இதை பற்றி எடுத்துரைக்கிறது அப்படிங்கிற ஒரு சேவையை என்னால் செய்ய முடியுது, அப்போ அது வைஷ்ணவ சேவையாகும். எப்போ நம்ம வந்து நம்மளை எனக்கு எல்லாரும் சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து ரொம்ப அபாயம். அதனால தான் ஸ்ரீல பக்தி சாஸ்திர ஸ்தாபகர் அவர் சொல்லுவார், நான் வந்து என்னுடைய சீடர்களுக்கு சேவகன் அப்படின்பார். எல்லாருடைய எல்லா சீடர்களுக்கும் நான் வந்து சேவை பண்ணுறேன். ஆனால் நம்ம வெளிப்படையாக அவர் வந்து இன்னும் வந்து சீடர்களுக்கு துணி துவச்சி கொடுத்தோ சீடர்களுக்கு சமைச்சு கொடுத்தோ அது மாதிரிலாம் நாம் பார்க்கறது கிடையாது. ஆனால் அவர் வந்து சீடர்கள் எல்லாருக்கும் சேவை பண்ணுறார், அவர்களுக்கு வந்து எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுங்கிற சொல்லித்தரது மூலமாக சேவை பண்ணுறார். ஸோ வைஷ்ணவ சேவை அப்படிங்கிறது பல நிலைகளில் செய்யப்படலாம், ஒருத்தருடைய மனப்பான்மையானது ரொம்ப அவசியம். என்றைக்குமே ஒரு வைஷ்ணவன் வந்து தான் சேவையை எடுத்துக்கொள்ளக்கூடியவன் எஜமானன் அப்படிங்கிற எண்ணம் வளர்த்து கொள்வது கிடையாது, என்றுமே நான் சேவகன் அப்படிங்கிறது தான் இருக்கும். வைஷ்ணவ கலாச்சாரத்தில் நவீன காலத்தை குறிப்பாக ஒரு வைஷ்ணவர் இன்னொரு வைஷ்ணவர் வந்து பிரபு அப்படின்னு கூப்பிடுறார், பிரபு அப்படின்னா எஜமானர்னு. அதனால் இவர் என்னை பிரபுன்னு கூப்பிட்றாரு, அதனால் நான் பிரபு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. என்றைக்கும் சில நேரங்களில் நான் கேள்விப்படுறது உண்டு, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவ ஹரே கிருஷ்ணா பிரபு நான் என்ன ஏதாவது பேர், ஓகே ஒரு பேர் இருக்கு சங்கீர்த்தன் தாஸ், ஓகே அவர் எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க சங்கீர்த்தன் பிரபுன்னு கூப்பிடுவாங்க. அந்த சங்கீர்த்தன் தாஸ் அது மாதிரி இருக்கவங்க வந்து தொலைபேசியில் இருக்கும்போது, ஹரே கிருஷ்ண பிரபு நான் சங்கீர்த்தன் பிரபு பேசுகிறேன், நீ பிரபு இல்லைப்பா நீ தாசன். நம்ம வந்து நம்மளை தாசனாக நினைக்கிறேன், அடுத்தவங்க பிரபுன்னு கூப்பிடலாம், நம்ம வந்து நம்மளை என்றைக்கும் பிரபுன்னு நினைக்கக்கூடாது. ஸோ அது வைஷ்ணவ எஜமானராக நினைக்கிறோம்னா நான் சேவை பண்ணுறோங்கிறது வந்து ஒவ்வொன்றும் நம்ம உணர்வு இருக்கும். சும்மா பேரை கூப்பிட்றது மட்டும் இல்லை, சில நேரத்தில் பக்தர்களுக்கும் ஹே பிரபு நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா, ஒன்று நான் வச்சுக்கிறேன் இரு. ஆ இதெல்லாம் வந்து நான் உனக்கு பிரபு அப்படின்னா நீ இப்படி நடத்துவ, பிரபு அப்படிங்கிறது வந்து ஒரு சடங்கு மாதிரி ஆகிடக்கூடாது. அதே அந்த பிரபு எப்பவுமே மோசம், அவர் அந்த பிரபு இருக்காரே அவர் எப்போ பார்த்தாலும் சரியில்லை. அவர் அவர் பிரபுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். வைஷ்ணவ சேவை ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலேதான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.